காலை வணக்கம் நேர்களே. இன்று 2026 மே மாதம் 8 தமிழுக்கு பெறாபவர்களிடம் சித்திரை மாதம் 25 இஸ்லாமியருக்கு ஹிஜ்ரி நாட்காட்டியில் 1447 துல்ஹைதா மாதம் 20 ஆகும். வளர்ந்திருக்கும் இந்நன்னால் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு சங்கநாதத்தின் பிரதான இணைப்பாளர் திரு அற்புத சிங்கத்துடன் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் மெர்வின் கான்ஸ்டன்டைன். வழமை போல் இந்த நிகழ்ச்சியின் குரலமுதத்துடன் ஆரம்பிப்போம் நேர்களே. இன்றைய சிந்திக்கும் வேளையில், பொதுவாக ஒழுக்கம் உடைமை என்று கூறியவர் பிறவர்த்தார்க்கு மட்டும் கூடா ஒழுக்கம் என தனியே கூறுதல் குறிப்பிடத்தக்கது. அகதும் புறன் பழிப்பது இல்லாயின் நன்று என்று துறவரத்தை சுட்டிக்காட்டியவர் அங்கனம் பழிக்கும்படியான கூடா ஒழுக்கத்தை இதை கண்டிக்கின்றார். இந்த அதிகாரம் கூடா ஒழுக்கம் திருக்குறளின் 28 அதிகாரத்தின் 4 குறள். தவ வேடத்தில் மறைந்து கொண்டு அவ்வேடத்திற்கு பொருந்தாத பாவங்களை செய்வது புதரில் மறைந்து கொண்டு வேடனொருவன் பறவைகளை பிடிப்பதை போன்றது. தவம் மறைந்து அல்லவை செய்தல் புதல் மறைந்து வேட்டுவன் புல் சிதல் தற்று. பாம்பு வந்தால் அஞ்சுகின்றோம், உணவில் நஞ்சு கலந்திருந்தால் அதை கண்டுகொள்வதில்லை. கழிவு நீரை கண்டால் மூக்கை பொத்திக் கொள்கிறோம், காவிரியில் கழிவு நீர் கலந்து வந்தால் அப்படியே பருகி விடுகிறோம். அதுபோல் வெளிப்படையான தீயவரிடம் விழிப்பாக இருக்கிறோம், போலி சாமியார்களிடம் ஏமாறி விடுகிறோம். வேடன் வில்லும் அம்புமாக நின்றால் பறவைகள் பறந்துவிடும், ஒன்றை கூட கொள்ள முடியாது. உயிரோடு பிடிப்பது இன்னமும் கடினம், ஆனால் கண்ணி வலையை விரித்து வைத்து அதன் மீது தானியங்களை தூவிவிட்டு புதருக்கு பின்னே மறைந்து கொண்டால் அத்தனை பறவையும் கண்ணியில் அகப்படும். பயப்படும்படியாக ஒருவன் இல்லாததும் உண்பதற்கு தானியங்கள் சிதறியும் கிடப்பதும் தான் இதற்கு காரணம். ஒரு பறவையை கூட உயிரோடு பிடிக்க இயலாத வேடன் பல பறவைகளை பிடித்து விடுகிறான். இல்லறத்தான் பிற பெண்களை நெருங்குவது கடினம், நெருங்கினாலும் அவர்கள் ஏமாற மாட்டார்கள். ஆனால் துறவி வேடம் கொண்ட ஒருவன் பெண்ணிச்சை உடையவனாக இருந்தால் எப்படியோ பிற மாதர்களை வசப்படுத்தி விடுகிறான். அவனுடைய கோலம், ஞானோபதேசம், நயவஞ்சகமான வார்த்தைகள் ஆகியவையும் துறவி காமத்திற்கு அப்பாற்பட்டவன் என்ற பெண்டிரின் எண்ணமும் அதனால் அவர்கள் அவனிடம் வைக்கும் நம்பிக்கையும் அவன் சிறிது தவ வலிமை பெற்றிருந்தால் அதனால் செய்யும் சில சித்துக்களும் பெண்கள் ஏமாறுவதற்கு காரணம். உணவில் நஞ்சை கலப்பவன், காவிரியில் கழிவு நீர் கலக்க விடுபவர் இவர்கள் சமூக பகைவர்கள் ஆவர். துறவு கோலத்தில் இருந்து கொண்டு பெண்களை ஏமாற்றி விலை மதிக்க முடியாத பெண்மையை கவர்ந்து வருபவனும் சமூக பகைவனே. தவம் மறைந்து அல்லவை செய்தல் புதல் மறைந்து வேட்டுவன் புல் சுமல் தற்று. இன்றைய சிந்திக்கும் வழி நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டது கூடா ஒழுக்கம் என்னும் அதிகாரத்தின் 4 குறள், திருக்குறளின் 28 அதிகாரத்தில் இருந்தே. அதனைத் தொடர்ந்து வளமை போல் வாரந்தோறும் சங்கநாத நிகழ்ச்சியூடாக சிந்தனையை தூண்டும் குட்டி கதைகளை வழங்குகின்றார் நியூசிலாந்தின் திருமுருகன் ஆலய பிரதம குருக்களான ராதாகிருஷ்ண சர்மா, பரமேஸ்வர சர்மா குருக்கள் அவர்கள். இனிய காலை வணக்கம்.
சங்கநாதம் வானொலி நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் எமது அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு முறை நிகழ்ச்சிகளில் உங்களுடன் இணைந்திருப்பது மகிழ்ச்சி. இன்றைய சிந்தனை பகுதியில் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்ற முதுமொழியை விளக்குவதாய் அமையும் கதையை செவிமடுத்து சிந்திக்க இருக்கிறோம். ஒரு கிராமத்தில் ஏழை விவசாயி ஒருவன் இருந்தான். அவனுக்கு பக்கத்து வீட்டில் ஒரு வேட்டைக்காரனும் வசித்து வந்தான். வேட்டைக்காரனிடம் அவன் வேட்டைக்கு பயன்படுத்தும் சில நாய்கள் இருந்தன. அவை அடிக்கடி வேலி தாண்டி வந்து அந்த விவசாயியின் ஆட்டுக்குட்டிகளை துரத்துவதும் கடித்து குதறுவதுமாக இருந்தன. இதனால் வருத்தமடைந்த விவசாயி தன் அயல் வீட்டு வேட்டைக்காரனிடம் நாய்கள் ஆட்டுக்குட்டிகளை கடித்து காயப்படுத்துகின்றன, கட்டி போட்டு வைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறியும் அதை அவன் காதில் வாங்கவே இல்லை. மீண்டும் வேலி தாண்டி நாய்கள் பட்டிக்குள் புகுந்து குட்டிகளை கடித்து விடவே மிகவும் கோபத்துடன் வேட்டைக்காரனிடம் புகார் செய்தான். உடனே வேட்டைக்காரன் சற்று கோபத்துடன், ஆட்டை கடிப்பதும் துரத்துவதும் நாய்களின் சுபாவம், அதற்கு என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று கூறிவிட்டான். இதனால் வருத்தமடைந்த விவசாயி ஊர் பெரியவர்களிடம் நடப்பவைகளை எடுத்து கூறி வேட்டைக்காரனை தண்டிக்கும்படி வேண்டி நின்றான். ஆனால் இவன் கூறுவதை செவிசாய்த்த பெரியோர்கள், இவனை தண்டிப்பதனால் நீங்கள் இருவரும் எதிரிகளாகி எதிரெதிர் வீடுகளில் ஒருவரது முகத்தை ஒருவர் பார்க்க முடியாது வசிக்கப் போகிறீர்களா, அல்லது நண்பர்களாக அயல் வீடுகளில் இருக்கப் போகிறீர்களா என்று கேட்டனர். அதற்கு விவசாயி அவர்கள் கூறிய யதார்த்தத்தை புரிந்து கொண்டு, அயல் வீட்டுக்காரனை நண்பனாக பார்ப்பதில்தான் எனக்கு விருப்பம் என்றான். உடனே ஊர் பெரியவர்களின் யோசனையின் பிரகாரம் தனது பட்டியில் இருந்த ஆட்டுக்குட்டிகளில் மிகவும் அழகிய குட்டிகள் இரண்டை எடுத்து சென்று வேட்டைக்காரனின் இரண்டு மகன்களுக்கும் விவசாயி பரிசளித்தான். குழந்தைகளுக்கு தாங்கள் விளையாட புதிய தோழர்கள் கிடைத்ததில் மகிழ்ச்சி, இருவரும் அந்த குட்டிகளுடன் விளையாடி மகிழ்ந்தனர். தன் குழந்தைகளின் புதிய தோழர்களை பாதுகாக்க தற்போது அந்த வேட்டைக்காரன் யாரும் கூறாமலேயே வேட்டை நாய்களை சங்கிலியால் கட்டி போட்டான். தனது பிள்ளைகளுக்கு ஆட்டுக்குட்டிகளை பரிசளித்த விவசாயிக்கு தானும் காட்டிலிருந்து கொண்டு வந்த அரிய பழங்கள் கிழங்குகளை வேட்டைக்காரன் கொடுத்தான். இதனால் இருவருக்கிடையிலும் நல்லுறவு ஏற்பட்டு நண்பர்களாக இருந்தனர். நேயர்களே, கதையை செவிமடுத்தீர்களா? நம்மிடம் நியாயம் இருக்கிறது என்றோ, நம்மிடம் வலிமை இருக்கிறது என்றோ எந்த சந்தர்ப்பத்திலும் வீணாக எதிரிகளை சம்பாதிக்காமல் வாழ்ந்தால் வாழ்வது இலகுவானது. நன்றி, வணக்கம்.
அடுத்து சங்கநாதன் வானொலியில் இளந்தளிர் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்கு நியூசிலாந்தில் மட்டுமல்லாது மேலை தேசத்தில் இருந்தும் இதை கேட்டு பாராட்டுவது மட்டுமல்லாது தங்களது சிறார்களின் மலலை தமிழை பதிவு செய்து பங்குபற்றி வருகிறார்கள். அவர்களுக்கு நமது நன்றியும் பாராட்டுகளும். இன்றைய இளந்தளிர் நிகழ்ச்சிக்காக அந்நியர் தினத்தை முன்னிட்டு பிரித்தானியாவிலிருந்து ஜெகதாஸ் விகிர்தா தம்பதியினரின் செல்வ புதல்வியான செல்வி தக்ஷணா ஜெகதாஸ் தரும் விசேட அந்நியர் தின பதிவு ஒன்று.
சங்கநாத நேர்களுக்கு இந்நேர வந்தனங்கள். சங்கநாத நேர்களுக்கு இந்நேர வந்தனங்கள். தாய் தமிழை தலை வணங்கி தாயின் மகிமை இத்தனை தமிழ் கவியாலே பாட வந்தேன் தமிழ் உறவுகளே கேட்டுடுவேர். தாய் தமிழை தலை வணங்கி தாயின் மகிமை இத்தனை தமிழ் கவியாலே பாட வந்தேன் தமிழ் உறவுகளை கேட்டுடுவேர். அன்பின் வடிவமாய் நல்லறிவினை ஊட்டி பண்பாக வளர்த்து பாசம் அதை தந்து. அன்பின் வடிவமாய் நல்லறிவினை ஊட்டி பண்பாக வளர்த்து பாசம் அதை தந்து. இன்சொற்கள் பேசி இல்லறத்தை இன்பமாக்கும் மண்ணே அவள் வாழ்க. இன்சொற்கள் பேசி இல்லறத்தை இன்பமாக்கும் மண்ணே அவள் வாழ்க என் மண்பு தெய்வமாய். பாசத்தின் உறவிடமாய் பண்பின் பிறப்பிடமாய் பாங்கான வழிகாட்டி. பாசத்தின் உறவிடமாய் பண்பின் பிறப்பிடமாய் பாங்கான வழிகாட்டி. நல்ல பாதையில் நாம் செல்ல பல வழிகளிலும் உமக்கு பல நேரம் பாராது. நல்ல பாதையில் நாம் செல்ல பல வழிகளிலும் உமக்கு பல நேரம் பாராது. பணிவிடைகள் பல செய்து பாரனில் சிறக்க வைக்கும் பாசத்தெய்வ மன்னையே. பணிவிடைகள் பல செய்து பேரனில் சிறக்க வைக்கும் பாசத்தேவ மன்னையே. தவறுகள் செய்தாலும் தயவுடன் வினவே தன்மையாய் கண்டித்து தக்க புத்தி கூறிடும் தாயை போல் அன்பு தரணியில் கிடைக்குமா. தவறுகள் செய்தாலும் தயவுடன் வினவே தன்மையாய் கண்டித்து தக்க புத்தி கூறிடும் தாயை போல் அன்பு தரணியில் கிடைக்குமா. நன்றி.
அடுத்ததாக இளந்தளிர் நிகழ்ச்சியில் சுகந்தன் அனுஷா தம்பதியினரின் மகளான ஜதுஷனா தரும் பாரதியை பற்றிய பதிவொன்றினை கேளுங்கள்.
சங்கநாதம் வானொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நவீன தமிழ் கவிதைகளுக்கு தகப்பன்தான் நம் மீசை கவிஞன் பாரதி. தமிழ், தமிழர் நலம், பெண் விடுதலை, தீண்டாமை போன்றவற்றிற்காக ஒரு நூற்றாண்டிற்கு முன்னரே தன் கவிதையால் உறக்க கத்தியவன்தான் நம் தேசிய கவிஞன் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். ஒரு கவிஞனாக மட்டும் இல்லாமல் ஒரு சிறந்த எழுத்தாளராகவும் நல்ல பத்திரிகை ஆசிரியராகவும் இருந்தவர். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பரணில் பெண்கள் நடத்த வந்தோம் என்று பொன்னுரிமைக்காக பாடியவரும் இவர்தான். சாதிகள் இல்லையடி பாப்பா, குலத்தாட்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் என்று தீண்டாமை ஒழிப்பு குறித்து பாடியவரும் இவர்தான். தம் எழுத்துக்கள் மூலமாக மக்களின் மனதில் விடுதலை உணர்வை ஊட்டிய நம் முண்டாசு கவிஞன் பாரதியார். இந்திய விடுதலை போராட்டத்தில் பாரதியார் ஆற்றிய பணி தன்னுடைய தீராத சுதந்திர தாகத்தை தணிக்க 1905 முதல் அரசியலில் ஆர்வம் காட்டினார் மகாகவி பாரதியார். அதன் பிறகு கப்பல் ஓட்டிய தமிழன் உ சிதம்பரம் பிள்ளை போன்றோரோடு நெருங்கிய தொடர்பு ஏற்பட்டது. அதன் பிறகு கல்கத்தாவில் தாதாபாய் நவ்ரோஜி தலைமையில் நடைபெற்ற மகாசபை கூட்டத்திலும் கலந்து கொண்டார். அப்போது சுவாமி விவேகானந்தரின் சிஷ்ய நிவேதிகா தேவியை சந்திக்கும் வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. அவரிடம் ஆசி பெற்ற பாரதியார் அவரை தம் ஞான குருவாக ஏற்றுக்கொண்டார். 1907 இந்தியா எனும் பார ஏட்டையும் பாலா பாரதம் என்ற ஆங்கில இதழையும் பொறுப்பேற்று நடத்தினார் பாரதியார். இந்தியா விடுதலை போராட்டத்தில் பாரதியார் தீவிரமாக ஈடுபட துவங்கினார். தாம் ஆசிரியராக இருந்த இந்தியா எனும் பத்திரிகையை விடுதலைக்காக பயன்படுத்தினார். சுதந்திர போராட்டத்தில் பாரதியாரின் பாடல்கள் காட்டுத்தீயாய் பரவி தமிழர்களை வீறுகோள் செய்தது. கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது, சத்தியத்தின் நித்தியத்தை நம்புவாறு சேருவி என்று நெருப்புக்கணலாய் கொந்தளித்தார் மகாகவி பாரதியார். வாழ்க மகாகவி பாரதியின் நாமம் இப்பூமி உள்ளவரை. நன்றி.
அந்த பதிவினை தொடர்ந்து வருவது குருவரன் ஸ்வீதா தம்பதியினரின் மகளான தமிழோசை குருவரனின் பதிவொன்று, திருக்குறளை பற்றியது.
அனைவருக்கும் வணக்கம். இங்கு திருக்குறளின் பெருமை பற்றி பேச போகிறேன். திருக்குறள் ஒரு குறிப்பிட்ட நாட்டுக்காகவோ சமயத்திற்காகவோ இனத்திற்காகவோ ஒரு வகுப்புக்காகவோ ஒரு நிறத்தினருக்காகவோ ஒரு தனிப்பட்ட மொழியினருக்காகவோ ஒரு தனிப்பட்ட இயக்கத்துக்காகவோ உருவாக்கப்படவில்லை. உலகம் தழுவிய மக்கள் எல்லோராலும் போற்றிற்குரிய இலக்கியம், ஏற்றுக்கொள்ளத்தக்க இலக்கியம், அனைவராலும் பின்பற்றத்தக்க பெருமையுரிய இலக்கியம். திருக்குறள் பொதுவான கருத்துக்கள் அமைந்த பொருநூல், உலக மக்கள் போற்றுதலுக்குரிய பொறுமறை நூல், மக்களின் வாழ்வியலை கூற வந்த வாழ்வியல் நூல், மக்களுக்கு வாழ்வின் வழிகாட்டியாக விளங்கும் வாழ்க்கை வழிகாட்டி நூல், மக்களுக்கு தேவையான அறநெறிகளை சொல்லும் அறநெறி நூல், மனிதர்கள் தவிர்ந்த அனைத்து உயிர்களுக்குமான அன்பை போடிக்கும் அன்பு நெறி நூல், மக்களுக்கு நீதிகள் நேரிகளை சொல்ல வந்த நீதி நெறி நூல், உலக மக்களுக்கு பண்பாடுகளை புகட்ட வந்த பண்பாட்டு நூல், மக்களுக்கு பொருளியல் முறைகளை சொல்ல வந்த பொருளியல் நூல், அரசியல் நெறிமுறைகளை அறிவுறுத்த வந்த அரசியல் நெறி நூல் என்றும் அழியாறு பேரிலக்கிய நூல் என்று சிறப்பிக்கிறார் பெரியவர்கள். திருக்குறளை வள்ளுவன் தன்னை உலகிற்கே தண்டு வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று பாடினார் பாரதியார். எள்ளு தமிழ் நடை, சின்னஞ்சிறிய இரண்டடிகள், அள்ளு துறம் சுவை, உள்ளு துறம் உணர்வாகும் வண்ணம், கொல்லும் அறம், பொருள் இன்பம் அனைத்தும் கொடுத்த திருவள்ளுவனை பெற்றதால் பெற்றதே வையகமே என்று புகழ்ந்து சொன்னான் பாதிரி தாசன். திரு என்ற சொல்லுக்கு செல்வம், இந்துக்களின் கருவுளான இலட்சுமி, அழகு, மங்களம், மேன்மை, தெய்வீகம், அருள், ஒளி, சிறப்பு, பெருமை, ஆடை, மாற்று, விடம், ஆணை, கல்வி, வேடம், முக்தி, மரியாதை, கண்டிகை போன்ற 19 வகையான பொருள் தமிழில் இருக்கிறது. திருக்குறள் 19 வகையான பண்புகளை சொல்லுகிறது. திருக்குறள் தமிழரின் அடையாளம். திருக்குறள் தான் தமிழர் என்ற இனத்தை உலகுக்கு காட்டியது என்று கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
இன்றைய இளந்தலர் நிகழ்ச்சியில் அன்னையர் தினத்துக்காக பிரித்தானியாவில் இருந்து 11 தந்த ஜெகதாஸ் உயிர்தா தம்பதியினரின் செல்வ புதல்வியான தக்ஷணா ஜெகதாஸ், சுவந்தன் அனுஷா தம்பதியினரின் மகளான ஜதுர்ஷனா பாரதியை பற்றிய 11 தந்திருந்தார். அதனைத் தொடர்ந்து திருக்குறளை பற்றி தமிழோசை குருவரன் ஸ்வீதா தம்பதியினரின் மகள் தந்திருந்தார்கள். இவர்கள் அனைவருக்கும் சங்கநாதத்தின் சார்பில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். சங்கநாதத்தில் அடுத்து வருவது சமூக அறிவித்தல்கள்.
மொழிப்போர் தியாகிகள் வீர வணக்க நினைவு நாள் 2026. எதிர்வரும் ஜூன் மாதம் 6 சனிக்கிழமை மாலை 5:30 தொடக்கம் 9:30 வரை. இடம் மேரோட் போர் நினைவு மண்டபத்தில் அமைய உள்ள பாவலர் ஏறு பெருஞ்சித்திரனார் அரங்கத்தில் தமிழ் திருவிழாவாக தமிழ் மொழி விழா, இயல், இசை மற்றும் பல்வேறு போட்டிகள் என்ற வகையில் தமிழர் பெருமையை கொண்டாடுகிற தமிழ் விழா நிகழ்ச்சி மற்றும் தமிழ் மொழி போட்டிகள் விவரங்கள் விரைவில் அறிவிக்கப்படும். நன்றி நேயர்களே.
SPS மற்றும் MAS MAV உங்கள் வாகனங்களுக்கான திருத்த வேலைகளுக்கும் வாகன பேனல் அண்ட் பெயிண்டிங் வேலைகளுக்கும் மிக நேர்த்தியாகவும் உரிய நேரத்திலும் செய்து கொடுக்கிறார்கள். ஓக்லாந்தில் மனுக்கா டயன் பிளேயர்ஸ் இலக்கம் 9 ஓக்லாந்தில் சிறப்பு தொழிலகமாக தெரிவு செய்யப்பட்டிருக்கும் SVS MAS MAV இந்த வேலைகளையும் ஒரே இடத்தில் பூர்த்தி செய்து தருகிறார்கள். கைதேர்ந்த அனுபவம் வாய்ந்த தொழில்நுட்ப வீரர்களின் மேற்பார்வையில் இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0201176139. எந்த வகையான வாகனங்களையும் உரிய முறையில் திருத்தம் செய்து தருகிறார்கள். மறந்து விடாதீர்கள். SPS MAS MAV இலக்கம் 9 டயன் பிளேஸ் மனுக்கா சிட்டி ஓக்லாண்ட்.
மோர்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட். அன்பான எம்தமிழுறவர்களே, உங்களுக்கான சொந்த வீட்டை வாங்கிவிட்டீர்களா? தயக்கம் வேண்டாம், உடனடியாக நாடுங்கள். மோர்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட் விரைவாக ஹோம் லோன் பெற்றிடவும், குறைந்த செலவிலான இன்சூரன்ஸ் கிடைக்கவும், இலவச சேவைக்கு நியூசிலாந்தில் சுமார் 36 வருடகால அனுபவத்தை பெற்ற திரு நாதன் சுவாமிநாதன். மோர்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட், இலக்கம் 619 டொமைன் ரோட், பல்மோரல், ஆக்லாந்த்.
என்ன சொல்லி நான் எழுதுவேன், தமிழ் சொற்கள் அனைத்தையும் அள்ளி தந்தாலும் அம்மா என்று சொல்லில் உயிர் மெய்யில் அடங்கிப்போ. என் உயிரும் மெய்யும் ஒரே ஒரு முறை மட்டும் நான் அழுது நீ சிரித்தாய். என் புன்னகை பூக்கள் அனைத்தும் உன் கண்ணீர் பூக்கள் தானே. உன்னை நான் தாளாட்ட வேண்டும், நான் சோறூட்ட வேண்டும். வானத்தில் எத்தனை நட்சத்திரங்கள் இருந்தாலும் நாம் ரசிப்பது நிலவைத்தான். பூமியில் எத்தனை பெண்கள் இருந்தாலும் நம்மை நேசிப்பது பெற்ற தாய் மட்டுமே. வரும் ஞாயிற்றுக்கிழமை அன்னையர் தினத்தை கொண்டாடும் அனைத்து தாய்மாருக்கும் சங்கநாதத்தின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
நான் கேட்ட முதல் குரல் நீ.
மலரை நீ, நான் வரைந்த முதல் படம் நீ, நான் விரும்பிய முதல் பெண்ணும் நீ. சிணுங்கிய போது சிரிக்க வைத்தாய், சிறகுகள் வளர்த்து பறக்க வைத்தாய், சிகரங்கள் ஏற சொல்லி கொடுத்தாய். யாவரோடு தான் வளர்ந்தவன் போல தெரிந்தாலும் உன் கண்ணில் நானும் ஒரு குழந்தை, இமைகளுக்குள்ளே அடை காத்தாய். ஆசையோடு நான் அம்மா என் முகவரி நீ, அம்மா என் முதல் வரி நீ, அம்மா என் உயிரென்றும் நீ, அனைத்தையும் தந்தாயே என் உலகம் நீ, என் தாயே.
சிட்னியில் இருந்து கலந்து கொள்வார் பிரபல எழுத்தாளரான மாத்தலை சோமு அவர்கள்.
உலகம் எவரால் இயங்குகிறது என்ற கேள்விக்கு மனிதர்கள் வாழும் உலகத்தில் இரு பதில்கள் அடிப்படையாக இருக்கின்றன. உலகத்தை இறைவனை இயக்குகிறான் என்பது ஒரு பதிலாகவும், உலகம் இயங்க விஞ்ஞானம் ஆழமான காரணங்களை காட்டுகின்றன என்பது ஒரு பதிலாகவும் வருகின்றன. இவற்றில் எது சரி, அது இன்னும் முடிவாகாத விவாதம். உலக அளவில் உலகை படைத்தது அதனை இயக்குவது கடவுள் என நம்புவோர் அதிகம் என்பதால் விஞ்ஞானிகளின் அறிவியல் வார்த்தைகள் ஆய்வுக்கூடத்திலே இருக்கின்றன. இந்த கேள்விக்கு ஆழமான உறுதியான பதில் கண்டால் உண்மை வெளிப்பட்டு நிற்கும். ஆனால் இந்த கேள்விக்கு பதில் மனிதனால் சொல்லப்படும் போது அவன் எதை சார்ந்திருக்கிறானோ அதை சார்ந்தே பதில் வருகின்றது. ஆக மனிதர்களின் பதில்களும் சில வேளைகளில் வேறுபடுகின்றன. உலகம் எவரால் இயங்குகிறது என்ற கேள்வியை அரசியல் தளத்தில் அரச பதவியில் இருக்கிற தலைவரிடம் கேட்டால் அவர் தான் சார்ந்திருக்கிற அரசியல் தத்துவத்தால் தமது கட்சியால் உலகம் இயங்குகிறது என்பார். ஆன்மீகவாதிகள் என கேட்டால் தாம் சார்ந்திருக்கிற சமயங்கள் காட்டுகிற கடவுளால் உலகம் இயங்குகிறது என்பார். அறிவை அளந்து அறிதலை பகிர்ந்து ஆய்வு செய்கிற விஞ்ஞானியிடம் கேட்டால் இந்த உலகம் எங்களால் அறிவியலால் இயங்குகிறது என்பார். ஆக அரசியல் ஆன்மீக அறிவியல் ஆகியன சார்ந்த மனிதர்களால் இந்த உலகம் இயங்குகிறது என்பது பதிலாக வரும். இவர்களின் பதில்களை ஆராய்ந்து பார்த்தால் ஆன்மீகம் சிலரை நல்வழிப்படுத்தலாம், அரசியல் சிலரை பொருளால் மேம்படுத்தி இருக்கலாம், அறிவியல் மனிதன் வாழ்க்கையில் வசதிகளை தொழில்நுட்பங்களை உருவப்படுத்தியிருக்கலாம். ஆனால் நிலவும் வறுமை, பட்டினி, ஏற்றத்தாழ்வுகள், யுத்தம், சண்டை என்பனவற்றை எவராலும் ஒழிக்க முடியவில்லை. ஆன்மீகவாதிகளால் மத சண்டைகள் கொடிகட்டி பறக்கின்றன. அரசியல் கொள்கை சண்டைகள் மனிதர்களை பிளவுபடுத்துகின்றன. பணம் படைத்தவர்களால் மனித அபிமானம் விலை பேசப்படுகின்றன. அதிகார மாமதியில் ஆணவம் தலைவிரித்து ஆடுகிறது. இதுதான் உலகத்தின் புறநிலை. இப்போது உலகம் இயங்குகிறது இவர்களால் என்று சொல்ல முடியுமா? முடியாது. அப்படியானால் யாரால் உலகம் இயங்குகிறது? அதை சங்கத்தமிழ் புலவர் ஒருவன் இந்த உலகம் யாரால் இயங்குகிறது என்பதை தத்துவார்த்த ரீதியில் சொல்லியிருக்கிறான். அதனை அறிவியல் ரீதியில் நிரூபிக்க முடியாது போனாலும் அந்த புலவரின் உரத்த சிந்தனை வியப்பானது. புறநானூறு 182 பாடல். உண்டால் அம்மா இளம் உலகம் இந்திரர் அமிழ்தம் ஏவதாயினின் இனிது என தமியர் உண்டலும் இளவே முனிவலர் துஞ்சலும் இளர் பிறர் அஞ்சுவது அஞ்சி புகழினில் உயிரும் கொடுக்கும் அவர் பழியனின் உலகுடன் பெருகினும் கொள்ளலார் அயர்வுயிலார் அன்னமாட்சி அணியராகி தமக்கென முயலார் நோன்தால் பிறர் கென முயல்வார் உண்மையானே. இப்பாடலை பாடியவர் கடலுள் மாய்ந்த இளம்பெருது என்னும் பாண்டிய மன்னன். இவன் மன்னனாகவும் புலவராகவும் இருந்ததனால் என்னவோ அற்புதமான கருத்தை சொல்லியிருக்கிறான். உலகம் இவரால் இயங்குகிறது என்பதை பதிலாக சொல்லியிருக்கிறான். தேவர்களும் தேவர தலைவன் இந்திரனுக்கும் கிடைக்கக்கூடிய சாகாவரமளிக்கும் அமுதமே கிடைத்தாலும் அதனை தானே உண்டு பயனடைந்து கொள்ளலாம் என்று எண்ணும் மனமில்லாதவர் பிறர்களும் கோபப்படாதவர்கள் பிறர் கண்டு பயப்படுவதற்கெல்லாம் தாமும் பயந்து வீணை இருக்காதவர்கள் புகழ் பெற உயிரையும் கொடுப்பவர்கள் ஆனால் அது சமயம் பழியான இனிவு செயல் என்றால் அதற்கு விலையாய் பரிசாக உலகமே கிடைத்தாலும் ஏற்றுக்கொள்ளாத உயர்ந்த பண்பினர் மனத்தளர்வு இல்லாதவர்கள் என்பன போன்ற குணநலன்கள் எல்லாம் நிறைய பெற்ற தனக்கென வாழாது தன்னலம் இல்லாது பிறர் வாழ தான் வாழும் பொதுநலம் வேணுபவர்கள் இன்னும் இந்த உலகத்தில் இருப்பதால் தான் இந்த உலகம் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறது இயங்கிக் கொண்டிருக்கிறது. இக்கருத்தை ஒரு புலவன் பாடல் எழுதிய மன்னன் இந்த உலகம் இயங்க தான் சார்ந்திருக்கிற தன் அரசியலோ தான் நம்புகிற ஆன்மீகமோ தன்னை சுற்றி இருக்கிற அறிவு சார்ந்தோ அல்ல என்பதை அதற்கு மேல் உயர்ந்து பண் கொண்ட மனிதர்களான என்பதை தெளிவாக சொல்கிறார். பண்பு மனித வாழ்க்கையை எடை போடுகிற தராசு. மனிதனாக பிறந்த எல்லோருக்கும் பண்பு வந்து விடாது. பண்பு பண்பட்ட மனிதர்களிடமே வரும். அத்தகைய மனிதர்களால் தான் உலகம் இயங்குகிறது. இதனை திருவள்ளுவர் வேறொரு குணத்தில் சிறப்பாக குறளில் தருகிறார். பண்புடையார் பட்டு உண்டு உலகம் அது இன்றைய பண்புக்கு மாய்வது மண். பண்புடையவர் இருப்பதனால்தான் இவ்வுலகம் இயங்குகிறது. பண்புடையவர் இல்லாயின் உலகம் மண்ணில் புதைந்து விடும் மாய்ந்து விடும் என்கிறார். புறநானூற்று புலவன் சொன்னதை திருவள்ளுவன் ஈரடியில் சொல்லிவிட்டார். இவருடைய கருத்தும் ஒரு நேர்கோட்டில் வருகிறது. ஆக பண்புதான் மனிதரின் முகமாகவும் முறமுகமாகவும் இருக்க வேண்டும். அந்த பண்பு என்ன என்பதை சங்க இலக்கிய நூலான கலித்தொகை 9 வகையாக பிரித்து காட்டுகிறது. ஆற்றுதல் என்பது ஒன்று அளந்தாருக்கு உதவுதல், போற்றுதல் என்பது புணர்ந்தாரை பெரியாமை, பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல், அன்பு எனப்படுவது தன்கிளை பெறாமை, அறிவு எனப்படுவது பேரையால் சொல் நோன்றல், செறிவு எனப்படுவது கூறியது மாறாமை, நிறைவு எனப்படுவது மறை பிறர் அறியாமை, முறை எனப்படுவது கண்ணோடு உயிர் ஒவ்வொல், பொறை எனப்படுவது போற்றாரை பொறுத்தல். நெய்தர் கலியில் உள்ள பாடல். ஆற்றுதல் வறுமையற்றவர்களுக்கு ஒன்று உதவுதல், போற்றுதல் கூடி உறவு கொண்டவரை பிரியாதிருத்தல், பண்பு உலக நிலைமை அறிந்து நடத்தல், அன்பு தன் சுற்றத்தினரை கோவிக்காது இருத்தல், செறிவு கொடுத்த வாக்கை மீறாது நடத்தல், நிறைவு மறைவான செயல்களை பிறர் அறியாது இருத்தல், முறை தீங்கு செய்தவர் எவராயினும் ஒரு பக்கம் சாயாது உயிரை வாங்கிவிடுதல், பொறை தன்னை போற்றாதவரிடம் பகை கொள்ளாது பொறுமையாயிருத்தல். இந்த 9 சிறந்த மனித தன்மைகளை மனிதனோடு இருக்க வேண்டியவை. இத்தகைய மனிதர்கள் உலகின் பல்வேறு நாடுகளில் எங்கெங்கு வாழ்வதனால்தான் இந்த உலகம் இன்னும் இயங்குகிறது என்று நம்பலாம். இதனை சாதாரண மக்களும் புரிந்து கொள்ளக்கூடியதாக சங்க புலவர் ஒருவர் நல்லார் ஒருவர் உலரில் எல்லோருக்கும் பெய்யுமலை என்றார். இவ்வுலகில் எங்காவது நல்லவர் ஒருவர் இருக்க வேண்டுமானால் புறநானு திருக்குறள் கலித்தொகை ஆகிய நூல்கள் சொன்ன 9 மனித தன்மைகள் அவருக்கு இருக்க வேண்டும். அத்தகைய தன்மைகள் கொண்ட சிலராலும் அவரால் தான் இந்த உலகம் இயங்குகின்றது. ஒரு மரத்தில் 100 காய்கள் காய்த்து அவற்றில் ஒரு காய் தவிர மற்ற காயெல்லாம் பழுதானாலும் அந்த ஒரு காயில் அந்த மரத்தின் விதை இருக்கும், அது மரமாகும். அதே போலவே மனித பண்புகள் சிலரால் இந்த உலகம் இயங்கும் இயங்கிக் கொண்டே இருக்கும். அதைத்தான் தமிழ் சங்க இலக்கியம் தத்துவமாய் பகிர்கின்றது. நன்றி, வணக்கம்.
இத்துடன் இவ்வாறு சங்கநாதம் நிகழ்ச்சியினை நிறைவு செய்து கொண்டு மற்றொரு சங்கநாதம் நிகழ்ச்சியில் வானலைகள் வந்து கலக்கும் வரை உங்கள் அனைவரிடம் இருந்தும் விடைபெறுவது சங்கநாதத்தின் இணைப்பாளர் திரு அற்புத சங்கத்துடன் நான் மெர்வின் கான்ஸ்டன்டைன். வணக்கம் அன்பு நேயர்களே.
Your language, your interests, your community.